அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசி உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 24 நாள் சனிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்திருக்கே, பின்னர் தொடர் செய்தரங்கத்தில் தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது அலுவலகத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனைக்கு அதிமுக கண்டனம்.
பாரதிய ஜனதா கட்சி அரசானது எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் இன்னொரு விதமான நடவடிக்கையுமாக இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார். ஒரு சிறான தன்மை அவர்கள் கடைபிடிப்பதில்லை.
இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் எம்பி நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் கருத்து.
சென்ற வருடம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசாங்கத்தை இணங்க பண்ணியது சரியான முடிவு என்பதை இன்று அதிகாலை தீர்ப்பு எங்களுக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறது.
நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாடி இளம்பருதி மற்றும் பிரமீலா கிருஷ்ணன்.
பெர்லினில் கிறிஸ்துமஸ் சந்தை ஒன்றில் கொடூரமான தாக்குதலை நிகழ்த்திய அனிஸ் அம்ரி தீவிரவாத குழுவுடன் தொடர்பில் இருந்ததை கண்டறிந்திருப்பதாக துனிசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குழுவானது 3 நபர்களை கொண்டிருந்ததாகவும், அதில் ஒருவர் அனிஸ் அம்ரியின் நெருங்கிய சகோதரர் என்றும் துனிஷில் உள்ள உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த குழுவை சேர்ந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனிஸ் அம்ரி அவருடைய சகோதரரை ஊக்குவித்து தன்னுடைய தீவிரவாத கொள்கைகளை பின்பற்றும்படி தூண்டியதாகவும், IS அமைப்பிற்கு ஆதரவாக உறுதிமொழி எடுக்கவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
வங்கதேசத்தில் போலீசாரிடம் சரணடைய மறுத்து ஒரு பெண் தன்னைத்தானே வெடிக்க செய்து இறந்த முதல் சம்பவம் நடந்துள்ளது. அந்த பெண்ணோடு இருந்த ஒரு இளம் பெண் காயமடைந்துள்ளார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்கா போலீசின் தலைமை அதிகாரி இறந்த பெண் போலீசாரிடம் சரணடைவது போல் நெருங்கி வந்தார். திடீரென தன்னைத்தானே வெடிக்க வைத்து சிதறினார் என்று குறிப்பிட்டார். அவர்களோடு இருந்த ஒரு ஆண் துப்பாக்கி சூட்டில் இறந்தார் மற்றும் 2 பெண்கள் 2 குழந்தைகளுடன் சரணடைந்தனர். தீவிரவாதிகளின் மறைவிடம் என்று அரசால் கருதப்பட்ட இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது.
நைஜீரியாவில் போக்கோஹராம் இஸ்லாமியவாதிய தீவிரவாதிகளின் முக்கிய தளத்தை ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக அதிபர் முகமது புகாரி கருத்து தெரிவித்துள்ளார். வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள சம்பிசா காட்டுப்பகுதியில் தீவிரவாதிகளின் கடைசி பதுங்கிடமாக இந்த முகாம் விளங்கி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த தீவிரவாத குழுவிற்கு ஒளிந்து கொள்வதற்கு வேறு இடங்கள் இல்லை என்றும், அதன் உறுப்பினர்கள் பின்தொடரப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த ராணுவ நடவடிக்கை குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த உறுதியான தகவலும் இல்லை. முன்னர் இஸ்லாமியவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க பகுதிகளை சமீப மாதங்களில் ராணுவம் கைப்பற்றியுள்ளது.
வங்கதேசத்தின் தலைநகர் டாக்கா அருகே மிகப்பெரிய ஆடை உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றில் பதற்றத்தை தூண்டிய குற்றச்சாட்டின் கீழ் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தவறாக செய்திகளை அளித்தது மற்றும் தொழிற்சங்க தலைவர்களுடன் ரகசிய கூட்டங்களை நடத்தியதாக நஜ்முல் ஹூடா என்ற பத்திரிகையாளர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2013 ராணா பிளாசா என்ற கட்டிடம் சரிந்ததில் 1100 மேற்பட்டவர்கள் இறந்தனர். இந்த கட்டடம் தரமற்ற கட்டமைப்புடன் உள்ளது என்ற செய்தியை பத்திரிகையாளர் ஹூடாதான் முதல் முதலாக வெளியிட்டார். அவரது செய்தி வெளியான அடுத்த நாள் அந்த கட்டிடம் சரிந்தது குறிப்பிடத்தக்கது.
வடசிரியாவில் IS தீவிரவாதிகள் உடலான மோதலில் சுமார் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என்று துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது. அல்பாப் நகரை சுற்றி ஒரே இரவில் 140 மேற்பட்ட IS நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளிடமிருந்து அல்பாப் நகரை மீட்க துருக்கி ராணுவம் மற்றும் அதன் உள்ளூர் போராளி குழுக்கள் முயற்சித்து வருகின்றன.
காங்கோ ஜனநாயக குடியரசில் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்குடன் மத்தியஸ்தம் செய்யும் தேவாலய தலைவர்கள் அடுத்த வாரம் வரை ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு முன்பு உடன்பாடு முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை இருந்தது.
வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தமிழக தலைமைச் செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ராம்மோகன் ராவ் இன்று திடீரென மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அது குறித்து முரளிதரன் வழங்கும் குறிப்பு.
சில நாட்களுக்கு முன்பாக வருமான வரித்துறையின் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவின் காரணமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். சனிக்கிழமையன்று அதிகாலை 1:30 மணியளவில் நெஞ்சு வலிப்பதாக கூறி சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தற்போது அவரது உடல்நலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக பணியாற்றி வந்த ராம்மோகன் ராவின் இல்லம், தமிழக தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அலுவலகம், அவரது மகனது வீடு, அலுவலகம், அவரது உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்பாக சோதனைகளை நடத்தினர். இந்த சோதனையில் சுமார் 30 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 5 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டதாகவும், அவரது மகன் விவேக் வீட்டிலிருந்து பணம், 10 கிலோ தங்கம், வைர நகைகள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கு பிறகு ராமமோகன் ராவ் தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக ராமமோகன் ராவ் விசாரணைக்கு ஆஜராக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில்தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ராமமோகன் ராவ் அதற்கு முன்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் செயலர்களில் ஒருவராக இருந்து வந்தார்.
முரளிதரன். அதே நேரத்தில் ராமமோகன் ராவின் வீடு மற்றும் அலுவலகம் அமைந்துள்ள தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதை எப்படி பார்க்கிறீர்கள் என அதிமுக செய்தி தொடர்பாளர் தீரனிடம் கேட்டேன்.
ராமமோகன் ராவ் அவருடைய இல்லத்திலோ அவருடைய உறவினர் நண்பர்கள் இல்லத்திலோ அவர்கள் ஆய்வு செய்தது பரவாயில்லை. ஆனால் அது தொடர்பான கோப்புகள் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கும் என்று சொல்லி அங்கு வந்து அவர்கள் ஆய்வு செய்தது நாங்கள் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், வருமான வரித்துறையானது மத்திய அரசாங்கத்தினுடைய துணை இராணுவத்தை தலைமைச் செயலகத்திற்குள்ளே கொண்டு வந்தது எந்த வகையிலே நியாயம் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கேள்வி.
உங்களுடைய அந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் வந்து இப்போ கட்சியின் சார்பிலோ அல்லது அரசாங்கத்தின் சார்பிலோ அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தும் அல்லது எதிர்ப்பும் வந்து இதுவரை வெளியிடப்படவில்லை, அதற்கு என்ன காரணம்?
இல்ல இல்ல, அது வந்து மாநில அரசின் சார்பில் நாங்கள் கழக செய்தி தொடர்பாளராக இருக்கிறோம்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து தலைமை கழகத்துல சொல்லாமல நாங்கள் தனியில தன்னிச்சையா பேசிட முடியும். இன்னும் கட்சியினுடைய கருத்து தான்.
இப்போ ஊடகங்கள் கேட்கும் போது நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசுக்கு வருமான வரித்துறைக்கு உங்களுடைய எதிர்ப்பை வந்து மாநில அரசினுடைய எதிர்ப்பை வந்து முறைப்படி தெரிவிக்க வேண்டும் இல்லையா?
அது கட்டாயமாக தெரிவிக்கப்பட வேண்டும், அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல இது குறித்து கட்சியினுடைய கருத்தை நாம அந்த செயற்குழு பொதுக்குழுல விவாதம் செய்ததற்கு பின்னாலே நாம் தெரிவிக்கலாம் என்று கூட இருக்கலாம். ஆனால் கட்சியினுடைய கருத்தாகத்தான் நான் இதை கழக செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இல்லை இல்லை, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரச்சனை இல்லை, இது ஒரு மாநிலத்தின் உரிமை இறையாண்மை தொடர்பான பிரச்சனை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இல்லையா?
ஆமா, நிச்சயமா.
இது அப்போ அரசாங்கம் முதலமைச்சர் தான் இதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டும் இல்லையா, அல்லது ஒரு தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா?
நான் தெளிவா சொல்றேன், மத்திய பாடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசானது ஆளுங்கு, அதாவது அவர்களுக்கு சாதகமான கட்சியோ கூட்டணி கட்சியோ அல்லது அவர்களே ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்தால் அது ஒரு வகையான நடவடிக்கையும், அவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் அது ஒரு விதமான நடவடிக்கையும், எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் இன்னொரு விதமான நடவடிக்கையுமாக, இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார். ஒரு சாதாரண தன்மை அவர்கள் கடைபிடிப்பதில்லை சொல்லிட்டு வந்திருக்கலாம், சரி அதை கூட நாம விட்டுடலாம். ஆனால் துணை ராணுவத்தை தலைமைச் செயலகத்திற்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு என்ன இங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது.
ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இத்தகைய வருமான வரி சோதனை நடந்திருக்குமா?
அது வந்து வருமான வரி சோதனை யார் வீட்டில் ஒன்னாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அதெல்லாம் அவங்க வழக்கமா நடத்துறதா, அதெல்லாம் நாங்க அம்மா இருந்தா இருக்காதெல்லாம் அப்படிலாம் நாங்க சொல்ல வரல. ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, இவர்களிடம் வந்து ஒரு சமமான பார்வை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு சில நெருக்கடிகள் இருக்கிறது. அனைத்துமே அதிமுகவினுடைய எம்பிக்கள் 50 பேர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு லோக்சபாவை விட ராஜ்யசபாவிலே தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. மாநில அரசு ஒரு வகையில ஒரு நெருக்கடி கொடுத்தால் நம்மை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து விடுவார்கள் என்று நினைப்பதாக கூட இருக்கலாம். ஆக இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் பத்திரிகை உரை போன்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளருக்கும் நான் அவங்களுடைய சிந்தனைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன்.
அதிமுக செய்தி தொடர்பாளர் தீரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 5 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சுமந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமாகிய சுமந்திரன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் அவர்களின் கொலை வழக்கு தீர்ப்பு அதனை உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கின்றார். கடந்த 2016 நவம்பர் மாதம் கொழும்பு நாரகன்பிட்டி பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். 10 வருடங்களுக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை கடந்த 1 மாத காலமாக நடைபெற்றது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் சுமந்திரன் அவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி சமர்ப்பணங்களை செய்திருந்தார். இந்த கொலை வழக்கில் 6 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது.
வழக்கு ஆரம்பமானபோது அதிலே முதலாம் எதிரி ஏற்கனவே இறந்து விட்டார் என்று அறிவித்தார்கள் 5 பேர். அந்த 5 பேரிலேயும் இருவர் இன்னும் தேடப்படுகிறார்கள். ஆகவே 3 மட்டும் எதிரி கூட்டிலே நின்றார்கள். இந்த ஆறு பேரோடு சட்டமா அதிபருக்கு தெரியாத வேறு சிலரும் சேர்ந்துதான் இந்த கொலை திட்டத்தை தீட்டினார்கள் என்று குற்றப்பத்திரிகையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி நான் சொன்னேன், திட்டம் தீட்டியவர்கள், இதற்கு உத்தரவு கொடுத்தவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இது எங்களுக்கு தெரியாதவர்கள் யாரோ செய்திருக்கிறார்கள் என்று சட்டமா அதிபர் சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. அவர்களும் சட்டத்தின் முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும், அவர்களுக்கும் தண்டனை இப்போது கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன்.
எனினும் அவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. சிங்கள ஜூரிமார்களை கொண்ட சபையொன்றினால் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நிரபராதிகள் என தீர்மானிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
இலங்கை நீதித்துறையினாலே சரியான விதத்திலே நீதி செய்யப்பட மாட்டாது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இலங்கையிலே நடந்ததாக சொல்லப்படுகிற சர்வதேச குற்றங்களை விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச விசாரணையாளர்கள், சர்வதேச வழக்கு தொடுநர்கள் இணைந்த ஒரு பொறிமுறை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று இலங்கை அரசாங்கம் அந்த தீர்மானத்திலே கைச்சாத்திட்டது. அப்படியாக அவர்களை இணங்க பண்ணுவதற்கு நாங்கள் பல அழுத்தங்களை மேற்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட சர்வதேச நீதிபதிகள் தேவையில்லை, எங்களுடைய நீதித்துறையே சரியானதை செய்யும் என்கின்ற வாக்குறுதியை பலர் கடந்த சில மாதங்களாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்ற வருடம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசாங்கத்தை இணங்க பண்ணியது சரியான முடிவு என்பதை இன்று அதிகாலை தீர்ப்பு எங்களுக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறது. இலங்கை நீதித்துறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை
என்றார் சுமந்திரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேய நேரம் வழங்குவோர் தங்கவேல் மற்றும் பிரமிளா. வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் பிரமிளா. சரி பிரமிளா, இனி கடிதங்களுக்கு செல்லலாமே.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கு பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், பொது வாழ்வுக்கு வந்த தலைவர்கள் நாட்டின் சொத்து, எந்தவித ஜாதி சமய கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு இல்லை. அவர்களின் நல்ல கொள்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மறைந்தவர்களை விமர்சனம் செய்வது விரும்பத்தக்கது அல்ல. மக்களின் உயர்வுக்கும் உரிமைக்கும் போராடிய தலைவர்கள் என்றும் எம் மனங்களில் வாழ்கிறார்கள் என்கிறார்.
இது இறுதி சடங்கின் போது பின்பற்றப்படும் நடைமுறை தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட ஓர் ஆய்வுதானே தவிர அதை எதிர்மறை விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நேயருக்கு இங்கு வலியுறுத்த விரும்புகிறோம். அடுத்த கடிதத்தை படிக்கலாமே பிரமிளா.
லிபியாவின் மறைந்த முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மரணம் தொடர்பாக நாம் வழங்கிய செய்திகள் குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவை எதிர்த்த மாமனிதர் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் ஓராண்டாக அமெரிக்காவுடன் நெருங்க காரணம் அமெரிக்காவின் பொருளாதார தடையால் தன் நாடு வருங்காலத்தில் பாதிக்கப்படும், அதனால் மக்கள் தனக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவார்கள் என்பதால் தான் என்கிறார்.
அதே செய்தி குறித்து எழுதும் நமது நீண்ட நாள் நேயர் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, ஃபிடல் காஸ்ட்ரோ இறந்த செய்தியை விரிவாக சொன்னதற்கு நன்றி. மாசேத்தும் இறந்த போதும், கார்ல் மார்க்சின் நூற்றாண்டு விழாவின் போதும், சேகுவாராவின் நினைவுகளின் போதும் தமிழோசை கூறிய செய்திகள் இன்றளவும் என் நினைவில் உள்ளன. இப்போது நேரம் சுருங்கிவிட்டாலும் அதற்கு தக்கவாறு சுருக்கமாகவும் பாராட்டும்படியும் கூறினீர்கள், நன்றி என்கிறார். அடுத்து நமது ஃபேஸ்புக் நேயர்களின் கருத்துக்களையும் சிலவற்றை பார்க்கலாமே பிரமிளா.
கண்டிப்பாக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் தமிழக அரசின் தலைமை செயலர் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடந்திருக்குமா என்று மூத்த பத்திரிகையாளர் என் ராம் பிபிசி தமிழோசிக்கு அளித்த பேட்டி குறித்து எழுதும் நேயர் மகா நடராசா, ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? மிஞ்சி போனால் மத்திய அரசுக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் சமயத்தில் வழங்கியிருக்க மாட்டார் என்கிறார்.
சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் 2,000 ரூபாய் நோட்டுகளாக 1.34 கோடி ரூபாய் பறிமுதல் என்ற செய்தி குறித்து எழுதும் நேயர் பாபா செல்லம், ஏடிஎம்ல மட்டும் பணம் கிடையாது, விஐபி கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, சூப்பர் மோடிஜி என்கிறார். சரி, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது பிரமிளா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். தமிழோசையுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858888 5562 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.